ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சத்ருயுகங்களில் ரொம்ப விசேஷமான யுகம் எது அப்படின்னு கேட்டால் கலியுகம் அப்படின்னு தான் எல்லா பிரிவாலும் சொல்கிறா. கலி சாது அப்படின்றா. கலி ரொம்ப சாதுவான், ஏன்னா நாம ஜபத்தினாலேயே பகவான் கிடச்சுடுறான். அது இல்லாதபடி நிறைய மகாத்மாக்கள்லாம் இந்த பூமியில் அவதாரம் பண்ணி பகவத் வைபவத்தை பிரச்சாரம் பண்ணுற ஒரு காலம் கலிகாலம். அதனால தானே நமக்கு பெண் பிள்ளை வாக்கியம் கிடச்சிது. யோசனை பண்ணி பாருங்கள், ஒருவேளை நம்ம ராமன் இருந்த காலத்தில் வாழ்ந்திருந்தா இந்த ராமாயண சம்பவத்தில் ஏதானும் ஒன்று பார்த்துருப்போம் வச்சுப்போமே, ஆனால் எவ்வளவு தூரம் மனசில் வச்சுருக்கோன்னு தெரியாது. கிருஷ்ணன் பிறந்து விளையாடின சமயத்தில் நம்ம பிறந்திருந்தோம்னா எவ்வளோ தூரம் கிருஷ்ணன் அனுபவிச்சிருப்போம்னு தெரியாது. ஆனால் கலியுகத்தில் பிறந்ததுனாலேயே பெண் பிள்ளையினுடைய வாக்கியத்தை நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா. அப்போ அது விசேஷந்தானே. நினச்சி நினச்சி நான் பார்ப்பேன், எவ்வளோ அழகாக அந்த குழந்தை பேசியிருக்கா, நம்ம கலியுகத்தில் பிறந்ததுனால தானே இந்த கிருபை கிடைச்சது, இல்லாட்டி கிடச்சிருக்காது இல்லையா. பெண் பிள்ளை வாக்கியம் ஒரு கேப்சூல் மாதிரி அடக்கி கொடுத்துட்டா. இந்த பெண் பிள்ளைக்கு நாம் என்ன கைமாறு பண்ண முடியும்? பிரதி உபகாரம் அவ நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்டா. ஒரு 47 வாக்கியம் ஆயிருக்கு இது வரைக்கும் ரைட்டா. இந்த ஒரு 47-50 நாளில் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய மாறுதலை, ஒரு பெரிய புரட்சியை பெண் பிள்ளை பண்ணிட்டான். இதுக்கு என்ன கைமாறு நாம் பண்ண முடியும்? ஒரு கைமாறும் பண்ண முடியாது. பெண் பிள்ளை சொன்ன 81 வாக்கியங்களில் ஏதானும் ஒரு வாக்கியத்தின்படி நமக்கு அனுபவம் வந்துடுத்துனா இதுதான் பெண் பிள்ளைக்கு நாம் பண்ணக்கூடிய பிரத்யுபகாரம். அக்ரூரர் மாதிரி அழைச்சிட்டு வரணும் கண்ணனை, உத்திரர் மாதிரி அகம்பாவத்தை ஒழிச்சிடணும், இல்லைன்னு சொன்னால் குகப்பெருமாள் மாதிரி பெருமாளை கொண்டு அக்கறைக்கு விடணும். இப்படி ஏதான ஒன்றாவது நாம் பண்ணணும், அந்த அனுபவம் கிடைக்கணும். அதுக்கு சுவாமி ராமானுஜர் நமக்கு கிருபை பண்ணட்டும். பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்கிறார், அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையார் போலே. அரக்கனுடன் பொருதல், பொருதல் அப்படின்னா சண்டை போடுறது அப்படின்னு அர்த்தம். அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே. சரியா, அரக்கன் இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அந்த பரிபாஷைகள் தெரிஞ்சவாளுக்கு தான் இந்த வாக்கியத்தை புரிஞ்சுக்க முடியும். வெறுமை ராமாயணம், மகாபாரதம், கிருஷ்ணலீலா தெரிஞ்சவாளர்கள் கூட புரிஞ்சுக்க முடியாது. வைஷ்ணவ சம்பிரதாய பரிபாஷை, வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குன்னு சில சில பிரத்யேக பாஷையெல்லாம் உண்டு, வார்த்தைகள். அதில் ஒரு வார்த்தை இந்த பெரிய உடையார், இந்த பெரிய திருவடி, சிறிய திருவடி. தமிழ் தெரிஞ்சவாளுக்கு இது புரியணும்னு அவசியமே இல்லை. வைஷ்ணவ சம்பிரதாய விஷய பரிபாஷை புரிஞ்சவாளுக்கு தான் தெரியும். அப்படி பெரிய அனுபவிச்சிருக்கா. ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் ஒரு விதமான பரிபாஷை உண்டு. பெரிய உடையார் ஸ்ரீமத் ராமாயணத்தில் பஞ்சவட்டியில் நடந்த ஒரு சம்பவம் இது. பகவான் அகஸ்தியரை பார்த்துட்டு நான் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அவர் ஆயுதங்கள்லாம் கொடுத்தார் வாங்கிட்டு. அவரே சொல்கிறார், பஞ்சவடியில் போய் தங்குறாமா, மீதி இருக்க கொஞ்ச காலத்தை, கடைசி ஒரு வருஷம் தானே, அதை அழகாக பஞ்சவடியில் கழிச்சுடு, அதுக்கப்புறமா அயோத்தியா போகலாம்னு சொல்லி பஞ்சவடிக்கு அனுப்புகிறேன். இந்த பஞ்சவடிக்கு போகிற வழியில் தான் ஒரு பெரிய கழுக பார்த்துட்டா. ஓ, இது ராட்சசனோ அப்படின்னு அவன் நடுங்கும்பொழுது அப்படி கோபமாக பார்க்குறான் பகவான். மனுஷன்றதான் நடுங்கிற மாதிரியும் பண்ணுறான். அப்போ நீ யார் அப்படின்னு உடனேயே அந்த கழுகு சொல்கிறது, அப்பா நான் உன்னுடைய தகப்பனார் தசரத சக்கரவர்த்தியினுடைய நண்பன், விசேஷமான ஒருத்தர் உங்கள் அப்பா. நான் அழகா அருணன் கருடன் இருக்கா இல்லையா, வினதை குமாரர்கள், அதுல கருடனுடைய அண்ணா அருணன், அருணனுடைய ரெண்டு பிள்ளைகள்ல இளையவனாகிய ஜடாயு நான். எனக்கு ஒரு அண்ணா உண்டு, சம்பாதி அப்படின்னு பெயர். எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் பாருங்க, கருடனுடைய வம்சம் எவ்வளவு வசதி பாருங்க. கருடன் பெருமாளுக்கு வாகனம், அருணன் கருடனுடைய அண்ணா அருணன் சூரிய பகவானுடைய ரதசாரதி, அவருடைய ரெண்டு பிள்ளைகள் தான் சம்பாதி ஜடாயு. ஜடாயுவும் பகவத் கைங்கரியம் பண்றார், சம்பாதியும் பகவத் கைங்கரியம் பண்றார். இப்பேற்பட்ட வம்சம் பாருங்க. அப்படி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் ராமச்சந்திரமூர்த்திக்கு. ஆஹா, தசரத அப்பாவுடைய சகாவா நீங்க, தசரத பிதா என்ன நினைச்சு நினைச்சு உருகுவாதே. ராமனுக்கு ஒரு கவலை இருந்துதான், இப்படி அப்பா வந்து போயிட்டாரே அப்படின்னு. ராமன் காட்டுக்கு வந்தவொடனே, வனவாசம் வந்தவுடனே தசரதன் அந்த பக்கம் உசுர விட்டுட்டார். உலகத்தை எது தெரியுமா சுகம், அப்பா நிழல் இருக்கிறது தான் பரமசுகம். அப்பா அதுவும் தசரதன் மாதிரி ஒரு அப்பா மாதிரி லோகத்துல எங்கேயுமே காண கிடைக்காது இல்லையா. பார்த்து பார்த்து பண்ணுவார். வீடு கட்டும் பொழுது கூட எங்கேயுமே செவுத்துல எல்லாம் ஷார்ப் கார்னர் வராது. இங்கேயா கதை வீடுக்குள்ள குழந்தை கை மாட்டிக்குமே, ராமன் கை மாட்டின்றுமே அப்படின்றனால ரொம்ப ஜாகிரதையா சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப ஜாகிரதை. கட்டிலெல்லாம் கூட இங்கேயும் ஷார்ப் கார்னர் கிடையாது. அது ராமனுக்கு எந்த விதத்திலையும் ஒரு கஷ்டம் வந்துடப்படாதுன்றதுல ரொம்ப ஜாகிரதை தசரதனுக்கு. பார்த்து 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 பண்ணியிருக்கார். அதனால ராமனுக்கு ஒரு வருத்தமா. அது அந்த காலத்தெல்லாம் பார்த்தோம்னா அப்பா எல்லாம் ஒரு 100 வயசு வரைக்கும் இருப்பார், 70-75 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு சிரார்த்தம்லாம் கூட தெரியாது. 75 வயசுலாம் இந்த காலத்தை தாத்தா வச்சுக்கோங்களேன், சிரார்த்தம் எல்லாம் கூட தெரியாது. ஆனால் சில குழந்தைகளுக்கு பார்த்தா அவளோட 15-20 வயசுலயே அப்பா போயிடுவா, அப்படி அதை விட சின்ன வயசுலயே அப்பா போயிடுவா. அப்ப அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேருந்தே சிரார்த்தம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ஒரு கஷ்டம். ராமன் கல்யாணம் ஆயாச்சு, சீதையோட தான் இருக்கான். ஆனா அப்பா நிழல்ல இருந்தா எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதே, எங்க அப்பா நிழல்ல இருக்க வரைக்கும் எனக்கு ஒரு துளி கஷ்டம் இல்லையே நினைச்சானா. ராமன் கொண்டாடுறான் தன் தகப்பனை. அப்பா அம்மா நாளில் இருக்கும்போது நமக்கு கிடைச்ச அந்த ஆனந்தம், அந்த ப்ரிவிலேஜஸ், நம்ம இவ்வளோ வேணா வளர்ந்து இவ்வளோ வேணா கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சு ஏன்னு கூப்பிட்டா வேலை செய்யறதுக்கு ஒரு 50-60 பேர் நின்று எல்லாம் இருந்தாலும் அந்த சுகம் தனிதான். தாயார் தகப்பனார் நிழல்ல ஒதுங்குற அந்த சுகம் எதுலேயுமே வராது. ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஜடாயுவை பார்த்துட்டும். அப்ப அழகா லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், அப்பா இஹ வஸ்யாமி சௌமித்ரே சார்தமேதேன பக்ஷினா. ஏ லக்ஷ்மணா, நம்ம ஆனந்தமா அப்பாவுடையதான கண்வட்டத்தில் இருந்தோம், அவர் கண் பார்வையிலேயே இருந்தோம். கைகேயி மாதாவுக்கு பிடிக்கல, அதனால அதுலேருந்து வெளில வந்துட்டோம். அட்லீஸ்ட் இனிமேல் இவருடைய சிறையின் கீழையாவது ஆனந்தமா இருக்கலாம்ப்பா, ஒரு நாள் கடைச்சு கொடுத்து எனக்கு அப்பாவுடைய ஃப்ரெண்டு, அதனால அவரும் ஒரு தோப்பனார் அந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லிட்டான். உடனே சந்தோஷமா அந்த இடத்துல லக்ஷ்மணன் ஒரு பர்ணசாலையை கட்டினார், சந்தோஷமா இருந்தா. அதுக்குள்ளதான் சூர்பனக வந்தாள், மூக்கருவட்டு போனாள், கரதூஷ்ணாதிகள் வந்தா, யுத்தம் நடந்தது. அப்புறமா தான் மாரீசனை வச்சுண்டு மாயமான ஆக்கி ராவணன் சீதைய அபகரிச்சு தூக்கிண்டு போறான். தூக்கிண்டு போகும்பொழுது ஜடாய அவனுக்கு சொல்றாளே, ராவணா வேண்டாண்டா, அவ சீதை ராமனுடைய பத்தினி, உனக்கு தான் நிறைய பத்தினிகள்லாம் இருக்காளே, அவளை விட்டுடுறா, பத்திவிரதடா. ரொம்ப நல்ல வார்த்தையெல்லாம் சொன்னார், கேட்கல. ராமனுடைய பெருமையெல்லாம் சொன்னார், கேட்கல. ஜடாயு வயசானவர் இருந்தாலும் பார்த்தார், எப்படியாவது சீதையை காப்பாத்தனம் அப்படின்னு சொல்லி பெரிய யுத்தம் பண்றார் ராவணனோட. ராவணனுடைய தேரம் முறிச்சு தள்ளி அவன் தலையெல்லாம் கிள்ளி போட்டு கையெல்லாம் கிள்ளி போட்டு அவனை ரொம்ப காயப்படுத்திட்டார். ரொம்ப நேரம் சண்டை போட்டு கொஞ்சம் களைச்சு போயிட்டார் ஜடாயு. ராவணனுக்கு வந்தது கோபம், ஒரு கிழப்பறவைக்கு இவ்வளவு திமுறா அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் களைச்சு போன சமயத்தில் அவருடைய சிறகெல்லாம் வெட்டிட்டான். சிறகையும் காலையும் கத்தியால் வெட்டினான். துப்புனு கீழே விழுந்தார் ஜடாயு. அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையார் போலே. அதுக்குள்ளதான் லக்ஷ்மணன் அண்ணாவை தேடி அந்த பக்கம் போகிட்டான் இல்லையா. அப்ப பெருமாளும் லக்ஷ்மணனும் தேடிண்டு வந்தா. அழகா ஜடாயுவை பார்த்தா, முதல்ல ஜடாயு தான் சீதை ஏதோ பண்ணிட்டாளோ அப்படின்னு பகவான் சந்தேகப்படுறான். சுவாமி போய் சந்தேகப்படுவாரன்னா, இந்த மனுஷனுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துருத்துனா யாரை வேணாலும் சந்தேகப்படுவான். இது மனுஷ ஸ்வபாவம். பகவான் அதையும் நடிச்சு காட்டுறான். அதாவது தான் பரபிரம்மம் இல்லேன்னு நிரூபணம் பண்ணுறதுக்காக பண்ணுறான். ஆனால் அவனுக்கு தெரியாமலே பல இடங்களில் அவன் பரபிரம்மம்னு சுவாமியே நிரூபணம் பண்ணிடுறார். அப்படி அந்த ஜடாயுவை பார்த்தோன்னு ஜடாயு தான் அப்படின்றார். அதுக்கப்புறம் ஜடாயு சொல்றார், குத்துயிர் கொலையீருமா விழுந்து கிடக்கிறார் ராமனிடத்துல. எப்படியாவது சீதையை தூக்கிட்டு போன விஷயத்த சொல்லிடணும்னு காத்துட்டு இருந்தார். ராமன் வந்தான். அப்பா, இந்த மாதிரி ஆயிடுத்து, என்னால் சண்டை போட்டு காப்பாற்ற பார்த்தேன், முடியலை அப்படின்னு சொல்லிட்டு உசுரை விட்டுவிட்டார். உசுரை விடும் பொழுதும் சொல்கிறார், நிச்சயமாக நீ சீதையை அடைவாய், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு உசுரை விட்டுவிட்டார். பகவான் அவரை பெரியப்பான்னு பாவிச்சானா, அதனால பெரிய உடையார் அப்படின்னு சொல்லுவா. பெரியப்பா சானதான் பெரிய உடையார்னு பேரு. கடைசியில் அவர் ராமன் ஆயுஷ்மான் நல்லாடா ஆயுஷ்மானா இடான் ஆசீர்வாதம் பண்ணதுனாலையும் பெரிய உடையார் அப்படின்னு சொல்லி ஜோரா பெரியவாள்லாம் கொண்டாடுறா. பெண் பிள்ளை இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய அந்த பரிபாஷை தெரிஞ்சதுனாலே இந்த வாக்கியத்தை சொல்றா. அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே. வயசான காலம், எனக்கு என்னத்துக்கு வம்பு அப்படின்னு போராடாம இல்லையா. என்னால் எவ்வளவு முடியுமோ நான் போராடுவேன், சீதையை காப்பாத்துறதுக்கு என் உயிரை கொடுத்தாவது முயற்சி பண்ணுவேன்னு பண்ணிட்டாராம். இன்றைக்கும் பார்க்கலாம், எத்தனையோ வயசானவாள்லாம் அவாவா குழந்தைகள்லாம் காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு சிரமப்படுற கண் கொண்டு பார்க்குறோம். பல சந்தர்ப்பங்களில் அம்மாவுக்கு ஒரு 50-60 வயசு இருக்கும், பிள்ளைக்கு 20-25 வயசு இருக்கும், எல்லாரும் கிட்னி ப்ராப்ளம்லாம் வந்துடும் நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த அம்மா தன் பிள்ளைக்கு தானே கிட்னியை கொடுத்துருக்கா, நான் கண் கொண்டு பார்த்துருக்கேன். கிட்னியை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளை நின்னா இருந்தார், கல்யாணம் குழந்தைகள் எல்லாம் இருந்து சௌக்கியமாக இருந்தார். ஒரு சிதியில் திரும்பியும் அவர் உடம்பு முடியாமல் போய் உசுரை விட்டுவிட்டார். ஆனால் அந்த அம்மா இருந்தா. அப்படியே அந்த அம்மா, இந்த வயசான பாட்டி நான் சொல்கிறது, தன்னுடைய மருமகள் பேரனை அப்படி பார்த்துண்டா. சரி, இவாளுக்கு நான் ஒத்தாசையாக இருக்கணும்னு என்ன மனசு வேணும் இல்லையா. யோசனை பண்ணி பாருங்க, அந்த புத்திர சோகம் எவ்வளோ கஷ்டம், அதையும் தாங்கிண்டு ஆச்சரியமா தன்னுடைய மருமகள் தன்னுடைய பேரனுக்காக வாழ்ந்தாள்ன்றது நான் என் வாழ்க்கையில் கண் கொண்டு பார்த்த உண்மை. அப்போ பெரியவாளுடைய இந்த ஹிருதயம் வசதி தானே. அந்த மாதிரி இந்த பெரிய உடைய ஜடாயு அவர் ஜோரா ராட்சசனோட சண்டை போடுற சொல்கிறா பெண் பிள்ளை. வயசானவர் தன்னால் முடியாத சமயத்தில் கூட உயிரை கொடுத்து தாயாருக்காக பெருமாளுக்காக வாழ்ந்தார். எனக்கு இள வயசு, உடம்புல தெம்பு இருக்கு, ஆனால் இந்த ஊரில் இருந்து பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு தோணலையே. ஜட்டாயு மாதிரி இந்த ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு தானே எனக்கு தோன்றுறது. என்ன போய் நீங்க என்னடா ஊரை விட்டு போகாதேடி பொண்ணே, போகலாமா அப்படிலாம் கேட்கிறள். நான் மசல் புழுக்க சுவாமி, வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்னன்னு கேட்டுட்டா. ராமானுஜர் இத்தனையும் கேட்டுருக்க. இந்த ஜடாயுவோ ராமன் அப்படியே மடியில போட்டுண்டு அழற. அப்ப அழகா பகவான் சொன்னான், லக்ஷ்மணா இவருடைய சிறகு கீழியாவது சௌக்கியமா இருக்கலான்னு பார்த்தோம், அதுவும் போச்சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவருக்கு அந்திம சம்ஸ்காரம் எங்க அப்பாவுக்கு நான் பண்ணல, இவருக்காக பண்றேன்னு சொன்னான். உடனே அந்த ஜடாயுடைய சரீரத்தை எரிக்கிறது பெரிய கழுகு இல்லையா, உடனே அதுக்கு வேண்டிய விறகெல்லாம் வெட்டி கொண்டு வந்து வச்சு ஜடாயுடைய சரீரத்தை தகனம் பண்றதுக்கு ஒத்தாச பண்ண அந்த லக்ஷ்மணன் இந்த ராமானுஜர். அழகா பகவான் அவருக்கு அந்த சிதையில தீ மூட்டுற சமயத்துல உத்தமமான மகாத்மாக்கள் அடையக்கூடிய லோகத்தை அடைவீர்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டான் ஜடாயுவுக்கு. ஜடாயு மோக்ஷம் அடைஞ்சார். லக்ஷ்மணன் அசந்து போய் பார்த்தார். சீதா மாதா பிரிஞ்ச உடனே இவ்வளவு அழகா, முதல்ல ஜடாயுவுக்கு மோக்ஷம், தன்னுடைய துக்கத்துல கூட சுவாமி ஜடாயுவுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தையும் மரியாதையும் அந்திம சம்ஸ்காரத்தையும் பண்ணிட்டான். அசந்து போனான் லக்ஷ்மணன். தன்னுடைய துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய ஜனங்களுக்கு பண்ண வேண்டியதை பண்றார், எப்பேற்பட்டவர் இவர் அப்படின்னு அசந்து போன அந்த லக்ஷ்மணன் இந்த ராமானுஜர். இவரிடத்துல அவள் சொல்லிட்டாள் ஆச்சரியமாக, அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையார் போலே. கேரளால கொல்லம்னு ஒரு இடம் உண்டு, அது பக்கத்துல ஒரு மலையில தான் ஜடாயு விழுந்து உசுர விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இதிகாச புராணங்கள் வழியா அவ சொல்றா. இவ கூட அங்க ஒரு பெரிய பேர்ட் சாங்சுரி எல்லாம் ஆரம்பிச்சு ஜம்முனு பண்றா அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப அவ்வளவு வசதி அந்த ஜடாயு, பறவையா இருந்தாலும் பகவத் கைங்கரியம் பண்ணார் இல்லையா. அப்ப நாமும் அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணும். பெண் பிள்ளை அதை சொல்லிட்டா ராமானுஜர் அசந்து போனார். சீதா மாதா பிரிஞ்சவொடனே பகவான் பண்ண முதல் காரியம் என்னடான்னா ஜடாயுவுக்கு மோக்ஷம் கொடுத்து, இங்கேந்து அழகா ராமனா அனுப்பி வச்சான், அங்கேந்து வைகுந்த லோகத்துல நாராயணனா அவர் ரிசீவ் பண்ணிட்டார். அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே. என்ன அழகில்லையா, பெருமாளுக்கு இவ்வளவு அழகா கைங்கரியம் பண்ணணுமே நான் பண்ணலையே அப்படின்றா பெண் பிள்ளை. இப்ப நாமும் அப்படித்தானே பண்ணணும் இல்லையா, பண்ணுவோம் நிச்சயமா முடியும். இனிமேல் எங்கேயாவது ஒரு கழுகு, கழுகுனா ஈகிள், அதை பார்த்தேன்னா ஜட்டாயுவை நினைச்சுக்கோங்க. இங்கேயாவது பறவை அடிபட்டு கீழே இருந்தா கூட ஜட்டாயுவை நினைச்சுக்கோங்க சரியா. அந்திம சம்ஸ்காரத்தை பார்த்தாலே ஜட்டாயுவை நினைச்சுக்கோங்க. சமயத்தில் சில பறவைகள்லாம் சிலதெல்லாம் காப்பாத்துறதுக்கு பிரயத்தனப்படும், அப்பெல்லாம் ஜட்டாயுவை நினைச்சுக்கோங்க. ராதே கிருஷ்ணா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமுழித்து விட்டேனோ வித்துரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போலே, பிணவெழுப்பி விட்டேனோ தொண்டைமானைப் போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனைப் போலே, தாய்கோளம் செய்தேனோ அனசூயையைப் போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவைப் போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே, எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானைப் போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையாரைப் போலே, அவன் சிறியனென்றேனோ ஆழ்வாரைப் போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரைப் போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனைப் போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனைப் போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையைப் போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியைப் போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரைப் போலே, தேவுமற்றறியேனோ மதுரகவியாரைப் போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவக்கியைப் போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரைப் போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையைப் போலே, அணியாத்திரை செய்தேனோ அணிலங்களைப் போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரைப் போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகத்தியரைப் போலே, அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனைப் போலே, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரைப் போலே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரைப் போலே, குடைமுதலானது ஆனேனோ அனந்தாழ்வானைப் போலே, கொண்டு திரிந்தேனோ திருவடியைப் போலே, இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானைப் போலே, இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரைப் போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி புடியாரை போலே, அவனுரைக்கப் பெற்றேனோ திருக்கட்சியாரைப் போலே, அவன்மேனி ஆனேனோ திருப்பாணரைப் போலே, அனுப்பி வையுமென்றேனோ வசிஷ்டரைப் போலே, அடிவாங்கினேனோ கொங்கில் பிராட்டியைப் போலே, மண்பூவை இட்டேனோ குரவநம்பியைப் போலே, மூலமென்றழைத்தேனோ கஜராஜனைப் போலே, பூச கொடுத்தேனோ கூணியைப் போலே, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரைப் போலே, வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனைப் போலே, வைத்தவிடத்திருந்தேனோ பரதனைப் போலே, அக்கறைக்கே விட்டேனோ குகப்பெருமாளைப் போலே, அரக்குனுடன் பொருதேனோ பெரியவுடையாரைப் போலே. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமானதி சுவாமிக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவியாழ்வாருக்கு ஜெய். ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கி ஜெய். ஜெய் போலோ இளையாழ்வார் சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு ஜெய். ஜெய் போலோ ஜடாயுக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.